الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة عذاب شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. إلا قولهم بوجههم வையகத்தை படைத்திருந்த வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். செலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கே அறுக்குடியாக வந்ததித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் அந்த மந்திரிக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விளக்கல்களை மற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் இணைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொண்டேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் எனக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். திடீரென முடியக்கூடிய மரணத்திலே அதை அமைத்து தந்திருக்கிறான். மரணம் வரும் வரையில் எப்படியோ வாழ்க்கையை கழித்துவிட்டால் போதும் என்று வாழ்வதற்காக இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தரவில்லை. மரணத்துக்கு முன்னால் எமக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் சுமத்தி அனுப்பியிருக்கிறார். அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பொறுப்பு நிறைவேற்றப்பட்டதா என்பதை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பதற்காக இருக்கிறார். மனிதர்கள் உலகத்தில் அல்லாஹ் அளித்த பொறுப்பை மறந்து வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அதை குர்ஆனிலே வெளிப்பட்டுகின்றான். நீங்கள் பொறுப்பில்லாத சமூகமா, நாமுமே பொறுப்பு தரவில்லையா, மறந்து விட்டீர்களா என்று அல்லாஹ் எங்களை விளிக்கின்றான். அதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அஃஹசிபுத்தும் அன்னமா கலக்னாகும் அபஸா வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களுடைய எண்ணம் என்ன, எந்த நினைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை நாம் வீணாக சும்மா படைத்திருக்கிறோம், அபசா உங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒரு வேலை ஒரு சுமையொன்று இல்லாமலுக்கு சும்மா உங்களை படைத்திருக்கிறோம், எப்படியோ வாழ்ந்து விடுங்கள் என்ற எண்ணத்திலேயா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பொறுப்பு விசாரிக்கப்படுவதற்காக வேண்டி தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி நீங்கள் எங்களின் பக்கம் மீட்டப்படுவீர்கள், இது கூட இல்லை என்றால் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றல்லா எங்களை விழிப்புடி கேட்கின்றார். சரி, அல்லாஹ் அந்த பொறுப்பு கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பொறுப்பு, வாழ்க்கையுடைய சுமை என்ன, என்ன கவலை, என்ன யோசனை உங்களுக்கு என்று கேட்டால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுமையை அவருடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள். அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு வாலிபருடைய விடை ஒன்றாக இருக்கும், அயோத்தி பேர் வேறென்று சொல்வார், படித்த மனுஷனுடைய பேச்சு வேற, ஒரு கிராமத்து மக்களுடைய கதை வேற, ஒரு ஆண்களுடையது வித்தியாசம், பெண்களுடையது வேறொரு போக்கு, எப்படி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வகையான விளக்கங்களை சொல்வார்கள். வாழ்க்கையின் அந்த நோக்கம், வாழ்க்கையுடைய சுமை பொறுப்பு என்ன என்று. ஆனால் அனைவருடைய கருத்துக்களையும் உற்று நோக்கி பார்த்தால் அவை அனைத்துமே ஒரே ஒரு அம்சத்தை தான் அங்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன, ஒவ்வொருவரும் அவரவருக்கு அவரவருடைய தேவைகளை ஆசைகளை உலகத்தில் தற்காலத்திலே என்ன உயர்ந்த தரத்தில் நிறைவேற்றப்படுகிறதோ அந்த மட்டத்திலே தன்னுடைய ஆசையும் தேவையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான சாதனங்களை பொருட்களை அடைந்து வாழ வேண்டும். இதைத்தான் எல்லாரும் பேசுவார்கள். அது பேச்சு வித்தியாசமாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அதை நோக்கலாம். முடிவு என்ன, ஒரு ஆசை நிறைவேற வேண்டும், தேவை நிறைவேற வேண்டும், சும்மா நிறைவேறி செய்து வராது, தரமான முறையில் நிறைவேற வேண்டும். உலகத்தில் இன்றைக்கு ஆசை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன முறைகள் எல்லாம் அறிமுகமாக இருக்கிறதோ, சரியத்துக்கு உட்பட்டது, சரியத்துக்கு அப்பாற்பட்டது, ஹலாலானது ஹராமானது என்று பல வகையான முறைகள் உலகத்திலே நாளுக்கு நாள் அறிமுகமாய் கொண்டே இருக்கிறது. அதிலே ஏதாவது ஒன்றை இவர் முடிவு செய்திருப்பார். அப்படி வாழ வேணும். அதுக்கு சும்மா இருந்து வாழ இயலாது. அதுக்கு சாமான் தேவை, சாதனங்கள் தேவை, காசி தேவை. அதை நோக்கியுடைய இரவும் பகலும் ஓடிக்கொண்டு போகிறது. உடைய சிந்தனையும் செயல்பாடும் அந்த பாதையிலே தான் போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வே நான் தந்த பொறுப்பன் கேப்பேன். இதை நீங்க உங்களோட வாழ்க்கையின் பொறுப்பாக முடிவு செய்து வாழ்கின்றீர்கள் என்றால், நான் என்ன உங்களுக்கு பொறுப்பு தந்தது? அப்படி பொறுப்பு தரவில்லையா? சும்மா படைச்சுட்டது மாத்திரம்தானா? இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் எங்களை வெளிப்பட்டிருந்தான். வாழ்க்கையை தந்த அல்லாஹ் அவன்தான் வாழ்க்கையும் பொறுப்பையும் தந்திருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே நாம் வாழ்க்கையை எடுக்கிறோம். வாழ்க்கைக்குரிய பொறுப்பை ஏன் வாழ வந்தோம் என்பதற்குரிய விடையை நாங்கள் தான் எங்களை புத்தியிலிருந்து போட்டுக்கொண்டோம் என்றால், நாங்களா சுமை வாழ்க்கையை உண்டாகி கொண்டோம்? என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் உண்டாகி கொண்டதா? நாம் நினைச்சா பிறந்தோம், நாம் முடிவு செஞ்ச மூத்தாக போகிறோம், நம்முடைய இஷ்டப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிறை வாழ்க்கை அல்லாவுடைய கையிலே இருக்கிறது. அவனுக்குரிய ஒரே ஒரு சிபத்து தான், அவனுக்கு மட்டுமுள்ள ஒரு சிபத்து தான் யுஹயி வயுமீத். இது யாரை பார்த்தும் சொல்ல முடியாது, எதை பார்த்தும் சொல்ல முடியாது. யுஹயி வாழ வைக்கிறவன் என்றால் அல்லாஹ் மாத்திரம்தான். மற்ற எல்லாமே வாழ்க்கையின் பக்கம் தேவையாக இருக்கிறது. அல்லாஹ் வாழ வைத்தால்தான் வாழலாமே தவிர யாரும் சுயமாக வாழ முடியாது. வாழ்க்கையை ஆரம்பிப்பவனும் அவன் தான், முடிக்கக்கூடியவன் அவன் தான். யுஹயி வயுமீத், மூத்தாக்குறவன் அல்லாஹ். எனவே சொன்ன வாழ்க்கையும் மரணமும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை மட்டும் தரவில்லை, பொறுப்பை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை முடிவதற்கு முன்னால் நீங்க ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும். அந்த பொறுப்பை எல்லாம் குர்ஆனில் பல்வேறு விதமாக வழங்கப்படுத்துகிறான். பொதுவாக சொல்லுகிறான், கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறான், இரக்கமாக சொல்லுகிறான், எச்சரிக்கையாக செய்கிறான், பல மாதிரி சொல்லுகிறான். சிலாக்களை சொல்லுகிறோம் சில விஷயங்கள். உதாரணம், ரோப்புள்ள மாணவருக்கு சிலருக்கு லேசா சொன்னாலே விளங்கிடும். சிலாக்கள் கொஞ்சம் பல தடவை சொல்லவன், சிலாக்கள் எச்சரிக்கையாக சொல்லணும், சில கொஞ்சம் அடுக்கி தான் சொல்லணும், அப்பதான் விளங்குவான். சில உம்மத்திலும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் லேசாக பொதுவாக சொல்லுகிறான், விளங்கி வழிபடுகிறார்கள் இருக்கின்றார்கள். எச்சரிக்கையா சொல்லுதான், பயமுறுத்தாட்டணும், அப்பதான் பயம் வரும், அப்பதான் வழிபடுவான். சிலருக்கு அதுவும் சரி வராது. ஒரு தண்டனையை இறக்கி அவர்களை ஒரு கஷ்டத்தில் போட்டு கசக்கி புழுங்கியதுக்கு பிறகுதான் ஏழாவது இப்பயாவது அல்லாஹிட போவோம் என்று கடைசி கட்டத்தில் வந்து சேர்வார்கள். இனி எல்லாம் பறி போய்விட்டது, எல்லாம் கை கடந்து போய்விட்டது, அல்லாதான் எங்களுக்கு வழிகாட்டணும், அப்படி வருவார்கள். எப்படி பலரும் இருப்பதனால அல்லாஹ் பல மாதிரி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பொறுப்பு என்ன? என்ன பொறுப்பும் பொதுவாக லேசாக அல்லா சொல்லுகிற ஒன்றுதான். ஒமா பலத்துல் இன்னவள் இன்ச இல்லாலி ஆகுதுன். மனிதர்கள் எண்களை படைத்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம், அவர்கள் அல்லாஹுவை விளங்கி அடிபணிந்து வாழ வேண்டும். அல்லாஹ் எங்களை படைத்த ரப்பாக இருக்கிறான். அவனேதான் ரப்பு, வேற யாருமே கிடையாது. அவன்தான் எங்களை படைத்து பரிபாலிக்கிறவன். அவனுக்கு அடிபணிந்து நாம் அடிமையாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற இன்றுதான் நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லுகிறான். அது எல்லாத்துல இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்லுகிறான், நீங்கள் மௌத்துக்கு முன்னால இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுவை நீங்கள் உள்ளால் உள்ளபடி பயந்து வாழுங்கள், தக்வா இறைச்சம் உள்ளவர்களாக வாழுங்கள். ஒலா தமுதுன்ன இல்லா வந்து முஸ்லிமும், நீங்கள் இதற்கு அடிபணிந்த உங்களை அல்லாவுக்கு ஒப்படைத்த உண்மையான முஸ்லிம் இல்லாமலுக்கு மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மௌத்தாகி விடாதீர்கள் என்றா நாம் என்ன நினைச்சா மௌத்தாகிறோம்? மௌத்துண்டா என்ன அல்லாஹ் போறது? அப்ப அல்லாஹ் வந்துடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி ஒருவர் ஒரு தந்தை சொல்வதை போல, நீ இந்த வேலையை முடிக்காம அது வீட்டு பக்கம் வந்துடவானா? அப்ப அன்றைக்கு வீட்டுக்கு போகாம இருக்கிறாமா? இல்ல, விட்டதான் போகணும். விரங்கி போய் படிக்க இயலாது, விரங்க போய் சாப்பிட இயலாது, விட்டதான் போகணும். தந்தை எச்சரிக்கிறார், இந்த வேலையை முடிக்காம வந்துடாதே, நீ பரீட்சையில பாஸ் பண்ணாமலுக்கு விட்ட வந்துடாதேன்னு சொன்னால் கையிலான வேற யாரை வீட்டை போய் நிற்கிறார்? இல்ல, அதை கருத்து என்ன, நீ இந்த வேலை செஞ்சுதான் ஆக வேண்டும், இல்லாட்டி வந்தா உனக்கு பிரச்சனை இருக்கு. அல்ல சொன்னா மூத்தாயிடாதீங்க. அப்படி மூத்தாம இருக்கிறது, மூத்தாகித்தான் ஆகுவோம். மூத்துக்கு முன்னால் நீங்கள் தக்குவாவை இறையக்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹை பயந்து வாழுகின்ற பழக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லாவுக்கு பயப்பட வேண்டும். தனிமையிலும் அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறான், பயம்பெற வேண்டும். கூட்டாகவும் அல்லாஹினை பார்க்கிறான், பயம் உண்டாக வேண்டும். நாம் உழைக்க போகிறோம், காசி அல்ல, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் வேண்டும். வீட்டுக்குள்ள வாழுகின்றோம், அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும். யாருக்கும் உலகத்தில் பதில் சொல்லிடலாம். கொஞ்சம் விவேகம் இருந்தால் யாரையும் அடைக்கிறலாம், கொஞ்சம் காசு இருந்தால் யாரையும் வாங்கிடலாம், கொஞ்சம் சன்னித்தனம் இருந்தால் யாரையும் அடைக்கிறலாம். என்றாலும் அல்லாவுக்கும் நாளை ஒன்றுமே சரிவரப்பாட்டாது. எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இறைச்சம் என்பது என்னுடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், ஆகரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், எதவரையும் தப்பாது, ஆகரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அங்கதான் போகணும், எங்கேயும் போக இயலாது. இதைத்தான் தப்பா இறையச்சம் என்று சொல்கிறோம். நல்லா சொல்ல, இந்த உண்மையான இறையச்சம் இல்லாமலுக்கு எனக்கிட்ட வந்துடாதே நல்லா சொல்லுகிறான். வாழ்க்கையின் பொறுப்பு தக்குவாவை உண்டு பண்ணிக் கொள்வது. அது இல்லாமலுக்கு அல்லாவிடத்திலே போய் சரிவர மாட்டாது என்று எச்சரிக்கையாக அல்லா சொல்லுகிறான். சில அதை இன்னும் கொஞ்சம் பாரமாக அல்லா சொல்லுகிறான். எதுவும் படலையா, புத்தி உங்களுக்கு திறக்கவில்லையா, உலகத்துடைய மயக்கம் உங்களை தெளிவு தராமல் உங்களை தடுக்கிறதா, ஏமாந்து விட்டீங்களா? அல்ல, இன்னும் கொஞ்சம் பாலமா சொல்லுகிறான். மக்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது என்னது? உங்களுடைய பொறுப்பு. எங்கே செய்ய, எங்கே போய் பார்க்கிற பொறுப்பு? மௌத்துக்கு முன்னால நீங்கள் தயாராக வேண்டிய பொறுப்பு. நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நரகம் தான் என்ன? அதில் எரிவது மனிதர்களும் கற்களும் தான். அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்திலே ஒரு பயங்கரமான, ஒரு நுணுக்கமான முறையிலே நரகத்தின் பயங்கரத்தை எல்லாம் சொல்லுகிறான். நரக நெருப்பு உங்களை எரிக்கும் சொல்லல, நரக நெருப்பு உங்களை சுடும் எல்லாம் சொல்லல. உலகத்தில் நெருப்பு சுடும், சுட்டுட்டு பைத்து விட்டது, காயம் வந்திருக்கிறது, பொக்கழிச்சு விட்டது, மருந்து கட்ட போறோம், அது சுட்டுட்டு போறது. அப்படி சுடாது நரக நெருப்பு. அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி? வக்கூது அன்னாசு வல் ஹிஜாரா, நீங்க நரகத்தில் நீங்க காயப்படுவீங்க, உங்களை நரகம் எரிச்சு போட்டுரும் என்று சொல்லவில்லை, நீங்க நரகத்தில் எரிகொல்லிகளாக ஆகிவீர்கள் என்று சொல்கிறார். எரிகிறதல்ல, எரிகொல்லிகளாக நீ மாறுவாய். எப்படி? நாம் அடுப்புல விறகை வைக்கிறோம், அந்த விறகு பற்றி நெருப்பாக மாறுகிறது. பிறகு நெருப்பு கேட்டா அந்த விறகை தந்து வைக்கிருப்போம். நான் வைக்கின்ற போது விறகு, பிறகு அந்த விறகு பற்றி விறகே நெருப்பாக மாறிவிடும். அந்த விறகிலும் தான் நெருப்பு பற்றி கொண்டிருக்கு. நெருப்பு வேற, விறகு வேற இல்ல, நெருப்பே விறகாகிவிடும். சில நரகவாதிகளாக உங்களுக்கு எப்படி தண்ணினு தெரியுமா? நரகத்தை நெருப்பு உங்களை சுடும், பிறகு உங்களுடைய உறுப்புகளே நெருப்பாக மாறிவிடும். இது கால் அல்ல, நெருப்பு கட்டியாக மாறிவிடும். இதுல கயிறை நெருப்பு, நரக நெருப்பு, இந்த கயிறை சுட்டு விட்டது என்ற கதை அல்ல, இந்த கையை நரகத்தின் நெருப்பு கட்டியாக மாறிவிடும். அதிலிருந்து நெருப்பு சுவாலை வழியாகும். உங்களுடைய நெருப்பு சுவாலை வந்து காலை பத்த வைத்து விட்டது என்ற கதை உலகத்தில் தான், மறுமையில கிடையாது. மறுமையில என்ன? என் கால் நரகத்திலே எரிந்தது, பிறகு என் காலிலிருந்து நரகத்தின் நெருப்பு சுவாலை வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நெருப்பின் சுவாலை காலிலிருந்து வெளியாகும், உடம்பிலிருந்து வெளியாகும். ஏனது? இந்த உடம்புலிருந்து பாவம் வெளியாகுனுச்சு. இந்த கால் எங்க போனிச்சு? பாவம் தேடி போனிச்சுல்லா. இந்த கை எங்க போனிச்சு? பாவம் தேடி போனிச்சு. இந்த நாவின் பேசினிக்கு பாவம் பேசினுச்சு. இந்த கண்ணங்க போனிச்சு, இச்சையின் பார்வையும் போனிச்சு. இந்த பாவங்கள் தான் நெருப்பு, வேறண்டும் இல்லை. உலகத்திலே பாவ உணர்வு இந்த உடம்பிலிருந்து வெளியாக வெளியாக இன்பமா இருந்தது. மலக்கர் சொல்வார்கள், எப்படி டேஸ்ட் என்று கேட்பார்கள். அந்த கேள்வியே ஒரு வகையான தண்டனை தான். நான் சாப்பாடு கொடுத்து கேட்கிறமே, எப்படி சாப்பாடு டேஸ்ட், எப்படி எப்படி சுவையா இருக்குதா, எப்படி டேஸ்டா இருக்குது என்று கேட்கிறமே, நிறைய நெருப்பு இவர்களை தின்று கொண்டிருக்கிறது. நிறைய நெருப்பு தொட்டுட்டு போவதை நெருப்பு இவர்கள் தின்கிறது. மலக்கர் கேட்பார்கள், எப்படி டேஸ்டா இருக்கிறான்னு கேட்பார்கள். அது கேள்வியிட கருத்து என்ன? இங்க உலகத்திலே பாவம் டேஸ்ட் தானே உங்களுக்கு? பல மணி நேரம் ஹராத்தை பார்த்தது டேஸ்ட் தானே? பல மணி நேரம் ஹராத்தை கேட்டது இன்பம் தானே? ஹராமான குறையில பணம் வந்தது இன்பம் தானே? காசி லேசா கிடைக்கிறது ஹராம் என்று பார்க்கலையே, நெருப்பென்று உங்களுக்கு விளங்கலையே, இது டேஸ்ட் உங்களுக்கு. உலகத்திலே ஹராத்தில கண்ணுக்கு இன்பம், ஹராத்தில காதுக்கு இன்பம், ஹராமான வருமானத்திலே வயிற்றுக்கு இன்பம், ஹராமான அந்த காட்சிகளிலே மனசுக்கு இன்பம். அதைத்தான் மலக்கல் கேட்பார்கள். அந்த சாமான் தான் இந்த நெருப்பு, வேற ஒன்றும் இல்லை. இப்ப எப்படி டேஸ்டா என்று மலக்கல் கேட்பார்கள். அந்த பாவம் என்று தடுத்த அவங்களுக்கு விளங்கல்ல, உங்களுக்கு புத்திக்கு படல, அந்த தடையெல்லாம் மடத்தனமாக விளங்கிடுச்சு. இப்போதான் மலக்கேற்கப்பார்கள், இதுதான் அந்த பாவத்துடைய முடி. பிமா நசீத்தும் உலகத்தில் இப்படி ஒரு சந்திப்பு இருக்கிறது என்ற சிந்தனையை இல்லாமல் வாழ்ந்தீங்களே, அதுக்கு பகரம்தான் இது வேற ஒன்றும் இல்லை. இது திடீர்னு போய் மாற்றின இடமில்லை நரகம், எங்கே போய் சச்சையில போய் மாட்டுப்பட்ட இடமில்லை நரகம். இது நரகம்டா என்ன, இந்த தண்டனைடா என்ன, எங்கிருந்து வந்தது, வழிதவறி வந்து போய் மாட்டிப்பட்டதா இல்ல? பிமா நசீத்தும் நீங்க மறந்தீங்களே உலகத்தில், நரகத்தில் மறந்தீங்களே. நரகம் மறந்ததுனால்தான் பாவம் இன்பமாக மாறியது. நரக நரகத்தின் நினப்பும் பாவத்தின் இன்பமும் ஒன்றாக இருக்காது. தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பு பத்துறது, வந்து தண்ணி நெருப்பு அணைக்கிறோம், நரகத்தின் நினைவு பாவத்தை அப்படியே அழித்திடும். இந்த நாளுடைய நினைவு உங்களுக்கு மறந்துட்டு, அதனால பாவத்தின் இன்பம் உள்ளத்துல பாக்கியாக இருந்தது. செய்ய முடிஞ்சு பாவம் நாளைக்கு திருப்பி செய்வோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய பாவத்தின் நேரம் முடிந்து விட்டது, நாளைக்கு பாவத்தின் நேரத்தை எதிர்பார்க்கிறார். ஓ நேரத்தை கைமுக கொஞ்சம் நேரம் இறங்கி பாவம் செய்வோம். மக்கள் திட்டமிட்டு பாவத்துக்கு போகின்றார்கள், பாவத்துக்கு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். மலக்கர் சொல்வார்கள், இந்த நரகம் எங்கிருந்து வந்து தெரியுமா? இப்படி ஒரு சந்திப்பு இருக்கும் என்பதை மறந்ததிலிருந்து உண்டான ஒரு வாழ்க்கையிலே முசீபத்து தான் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் என்று மலக்கிழங்கே சொல்வார்கள். அல்லாஹ்வுத்தாலா அந்த மலக்குகள் நரகவாதிகளை பார்த்து அவர்களை கொடுத்த அந்த தண்டனைக்கு முன்னால காவிக்கிற வார்த்தை இருக்குது, சுகித்து பாருங்கள் என்ற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை ஒரு பயங்கரமான வார்த்தை என்றா, நரகத்தை அனுபவிங்கள்னு நான் சும்மா லேசா சொல்லிடுவோம், ஆனால் அரபு பாட்டத்திலே அந்த லேசான கருத்து இல்ல, ஆழமான கருத்து இருக்குது. எப்படி என்று சொல்லிருக்கிறேன், உதாரணமாக நாம் ஒரு கரியாக்குறோம், ஒரு மாடை அறுத்தி ஒரு சட்டியில பெரிய அண்டாவில் மாட்டு இறைச்சி கரியாக்குறோம், ஒரு மாட்டை ஆக்குறோம். அந்த நேரத்தில் ஆக்குகிற மனிதர் கோக்கி என்ன செய்கிறார், எல்லா கலவைகளை போட்டுவிட்டு அது எல்லாரே உறப்பு அவருடைய எல்லா அதனுடைய சாமான்கள் எல்லாம் கணக்கா வந்து விட்டதா என்று ஒரு டேஸ்ட் பார்ப்பார். அதுக்கு ஒரு ஆணத்தை அவர் டேஸ்ட் பண்ணுவார், எவ்வளவு குடிப்பார், கோப்பை குடிச்சு பார்ப்பாரா, ஒரு கரண்டி குடிப்பாரா, இல்ல சோழர்கள் தெரியும், ஒரு சொட்டு ஒரு டாக்டர் தான் நாக்கில் வச்சு பார்ப்பார். சரி சரி, எப்பெல்லாம் கணக்காரி உப்பு கணக்கு, அவர் உறப்பு கணக்கு, இதுக்கு அவர் பார்க்கறது என்ன செஞ்சார், ஒரு டாக்டான் ஒரு சொட்டெடுத்து நாக்கில் வச்சு பார்த்தார், எல்லாம் கணக்குது. பெரிய ஒரு அண்டாவது நான் ட்ரிங்க்ஸ் கலக்கிறோம், கலந்தல் போடுகிறோம், புளிப்பு போடுகிறோம், சீனி போடுகிறோம், இது சரியா என்று பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் பிடிக்கிறையா, இல்ல ஒரு சொட்டு தான், ஒரு சொட்டை எடுத்து நாவில வச்சு விட்டு வாய்ப்பு எல்லாம் போதில் கொஞ்சம் சீனி கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் பவுக்குன்னு சொல்றது. அவ நரகவாதிகள் இவ்வளவு காலம் அனுபவிச்சிருக்கிறேன், அவர்களுக்கு முடிவு செய்த அந்த தண்டனையில் ஒரு சொட்டுத்தான் முடிஞ்சிருக்கிறது. கத்துகின்றார்கள், கதறுகின்றார்கள், யாரா எங்களை மௌத்தாக்கி விடு, இயக்கமே அலைனா, யாரா எங்கள் வாழ்க்கை முடித்து விடு, வாழ இயலாது என்று கதறுவார்கள், கெஞ்சுவார்கள். அல்ல அதுக்கு பதில் என்று சொல்லப்படும், தண்டனையா ஒரு சொட்டுத்தான் தந்திருக்கிறது, இனித்தான் தண்டனை இருக்கிறது. அந்த வார்த்தையை அவர்களுக்கு அதிர வைத்து விடும். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்கிறான், தான் பொறுப்பை மறந்தவர்களுக்கு உள்ளது. அதனால் அல்லாஹ் இந்த பொறுப்பை சொல்லுகின்ற பொழுது சும்மா லேசா இபாதை செய்யுங்க அல்லது ஈமான் கொள்ளுங்க அல்லது அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க என்ற வார்த்தைகள் மக்களுக்கு பெரிசா படுகிறது. நாங்க அல்லாஹ் வணங்குறோம் தானே, தொலைப்போறோம் தானே, பயந்தானே இருக்கிறோம், நாங்க கோயிலுக்கா போறோம், பள்ளிக்கு தானே போறோம், எப்ப பேர் இது இருந்து நம்மள பள்ளி போறோம் தானே, அது முடிஞ்சுது இப்ப அல்ல. அதனாலதான் அப்படியான தவறுதலாக தலைகீழாக விளங்குறாங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த பொறுப்புல நீங்க விளையாடுகிறதை நெருப்போட விளையாடுகின்றீர்கள். சும்மா இல்ல, யாராவது உலகத்தில் ஒரு அதிகாரிக்குனால விளையாடி போட்டு கணக்குற மாதிரி அல்ல. உலகத்தில் அதிகாரிக்குள்ள உள்ள மக்கள் எவ்வளவு கணக்குறாங்க, அதுக்குள்ள அவங்க விளையாடிட்டு போகின்றார்கள். அவர்கள் வேலையை செய்த மாதிரியே காட்டி விடுவார்கள், ஒற்றுமை செய்யாமலுக்கு அவர்கள் மேலால பேசி விடுவார்கள், எத்தனை ஏமாற்றி விடுவார்கள். உலகம் ஏமாற்றத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதனால உலகத்தை வழிகாட்டுகின்றவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்களே, அவர்களே ஏமாறுகிறார்கள். ஏமாறுகிறதும் ஏமாற்றுவதும் தான் உலகத்தின் போக்காக இருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், இது மரமே இருக்கிறது, அது அங்கே சரிவர மாட்டாது. அதனால் அல்லாஹ் தந்த பொறுப்புல ஏமாற்றம் கிடையாது, ஏமாற்ற முடியாது. இந்த பொறுப்புல நீங்க விளையாடுகிறேன், உலகத்தின் பொறுப்புகளை விளையாடின மாதிரி
நாங்கள் எல்லாம் சைன் பண்ணிட்டோம் செஞ்ச மாதிரி, ஆனால் செய்யல. அறகுறையா செஞ்சுவது எல்லாம் செஞ்ச மாதிரி காட்டிட்டோம். இப்படி விளையாடுகிறாரு. அப்படி விளையாடினா அவன் பூசக்கும் வாகலிக்கும் நாரா, அவங்களுடைய விளையாட்டு நெருப்பட விளையாடினதுதான் என்று விளங்கிக் கொள்ளுங்க. இதால் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையின் பொறுப்பை சொல்லுகின்ற பொழுது நெருப்பை முன்வைத்து சொல்கிறார். எல்லோருமே மறுமையில் நெருப்புக்கு முன்னால்தான் நெருக்கப்படுவார்கள். உலகத்துக்கு பிறந்த அனைவரும் எப்படி தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோமோ, முடிவில் மண்ணின் வயிற்றில் போய் சேருவோமோ, இதுக்கு மாற்று வழி கிடையாது. உலகத்தில் பிறந்த யாருமே தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கலையாமே, அவரே இவர் எங்கிருந்து பிறந்தாரு, எங்கிருந்து பிறக்கேனும். சில பொதுவாக எல்லாருமே தாயின் வயிற்றிலிருந்து தான் பிறக்கின்றார்கள். பொதுவான நடைமுறை அதுதான். சரி, மண்ணின் வயிற்றுக்கு போய் சேருவார்கள். வேற எங்க சேர்றது? மலையில வச்சாலும் அதுவும் மண்ணை சார்ந்தது தான். கடலுக்குள்ள போனாலும் கடைசியில் மண்ணைக்கு தான் போகுது, மண்ணின் வயிற்றிலே போகிறோம். பிறகு மறுமையில் நெருப்புக்கு முன்னாலே நிறுத்தப்படுவோம். இதுதான் தர்த்தீப்பன். நான் கொழும்பு போறேன்னா புலனர் போய், அபரணியால போய், தம்புடையால போய், பொன்னாகால போய், அப்படிதான் போறது வளமையா. எப்படி இந்த கட்டங்களை நாங்கள் தாண்டித்தான் போவோமோ. சரி, அதே போல தாரின் வயிற்றுக்கு வந்து மண்ணின் வயிற்றுக்கு போய் பிறகு நெருப்புக்கு முன்னால். சரி, நெருப்புக்கு முன்னால் அனைவரும் நிறுத்தப்பட்டுதான் ஆக்குவோம். பாவிகள் மட்டுமல்ல, பாவிகள் மட்டுமல்ல, எல்லோருமே வைமின் வாரிதுகா அல்லாஹ் சொல்றான். இதான் ரூட், வேற ரூட் இல்ல. இதான் ரூட், வேற ரூட் இல்ல. வைமின் வாரிதுவா, நீங்க அத்தனை பேரும் இங்க வந்துதான் ஆக வேணும். எங்க நரகத்துக்கு முன்னால வந்துதான் ஆகணும். இது சலுகை கிடையாதா? ரப்புடைய உறுதியான முடிவு, மாற்று வழி கிடையாது. நெல்லடியார்களும் தான், நபிமார்களும் தான், நாமும் தான், நாசிகனும் தான், அனைவரும் தான் போய் நிக்கிற இடம் நரகத்துக்கு முன்னாலதான். ஏன் அங்க வச்சுட்டு அல்லாஹ் சொல்லுவான், இப்ப நீங்க யாருன்னு காட்டுங்க. இவனுக்கு நீங்க யார், நீங்க யாருன்னு உலகத்துல காட்டினீங்களே, இல்ல இங்க காட்டுங்க, யாருன்னு காட்டுங்க. சில நெல்லடியார்கள் நபிமார்கள் காட்டி கொள்வார்கள், நாங்கள் யார் என்று நொடிப்பொழுதில் கடந்து விடுவார்கள். அங்கே நின்றதே விளங்காது, வந்ததே விளங்காது, யார் என்று காட்டி விடுவார்கள். என்னது? நரகத்தை பயந்து பயந்து உலகத்தில் வாழ்ந்தோம், பொறுப்பை சுமந்து வாழ்ந்தோம். அதான் நெருப்பு கணக்கில்லை. அந்த நெருப்புடைய பயம் உலகத்திலே முடிந்து விட்டது. நரகத்தின் நெருப்பை இங்க பயந்திருந்தால் அந்த நெருப்புக்கு பயமே இல்லை, அந்த நெருப்பை கடப்பது ஒரு வேலையே இல்லை, நொடிப்பொழுது கலந்து விடுவார்கள். யாருக்கு நரக நெருப்பின் பயம் இங்க வரவில்லையோ, அதை ஒரு விடயமாக பொருட்டாகவே எடுக்கவில்லையோ, அவர்கள் அந்த நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அசைய முடியாது, கடக்க முடியாது, நடக்க முடியாது, அங்கே மாட்டிக்கொள்வார்கள். அல்ல சொல்ல, இதுதான் சாதனை. நீங்க சாதனைக்குரிய இடம் இதுதான். உலகத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய சாதனைக்கு இடமாக கடையை முன்னிறுத்த, இதுதான் சாதி சாதனை செய்ய இடம். இரவு பகலாக இதுக்கு முன்னால் இருந்து ஒரு சாதனை எப்படி நான் உழைத்தேன் என்று காட்ட வேண்டும். ஒருவர் ஒரு ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு முன்னால் இருந்து இரவு பகல ஆயுரை அப்படியே அர்ப்பணித்து நான் எப்படி அதிகாரி என்று காட்ட வேண்டும் காட்டுகிறார். சிலர் விளையாட்டு மைதானுக்கு முன்னால் நின்று ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நின்று அதுக்குள்ள தன் வாழ்க்கையை அப்படி அழித்துக் கொண்டு நான் எப்படி ஒரு சம்பியன் என்று காட்டணும், இதுதான் மைதானம் என்று காட்டினார்கள். சிலர் வயலில் ஆடு மாடுக்கு முன்னால் இருந்து எப்படி நான் இதுக்குள்ள முன்னேறினேன், எவ்வளவு சொத்து சேர்த்து எனக்கு காட்டணும், தன்னுடைய மைதானமாக ஆக்கிறார்கள். அல்ல, கடைசியாக எல்லாம் முடிந்து விட்டது, நெருப்புத்தான் உங்களுடைய மைதானம், இங்க காட்டுங்களே நீங்க யாருங்க. இதான் நெருப்பு தான் எல்லாரையும் மைதானம். இப்ப இதுல காட்டுங்க நீங்க யார், உங்களுடைய கெட்டுத்தனம் என்ன, உங்களுடைய திறமை என்ன. என்ன திறமை? நரகம் தாண்டும் திறமை எனக்கு இருக்கிறது, நரகத்தை தாண்டுவேன், தயாராகத்தான் வந்திருக்கிறேன். அதுதான் கடைசி சாதனை. உலகத்தில் என்னென்ன சாதனை செய்தாலும், பணத்தில சாதனை காட்டலாம், படிப்புல சாதனை காட்டலாம், உழைப்புல சாதனை காட்டலாம், கட்டிடத்தில் சாதனை காட்டலாம், கபட்சிகளில் சாதனை காட்டலாம், கடைசி சாதனை, இதெல்லாம் தற்காலிகமான சாதனை, ஒவ்வொரு காலத்திலையும் தோன்றி தோன்றி மறைந்துவிடும். இறுதி சாதனை நெருப்புக்கு முன்னால கடந்து காட்டுங்கள், இதுதான் கடைசி சாதனை. உலகத்தில் மற்றதெல்லாம் வாபஸ் வாங்கலாம், இதில் வாங்க, இதை விட்டுவிட்டு நான் மற்றதுக்கு மாறுறேன், நான் வயலை விட்டுட்டு இப்ப நான் கடைக்கு மாறிட்டேன், கடையை விட்டுட்டு நான் தோட்டத்துக்கு மாறிட்டேன், நான் ஆபீஸை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டேன், வெளிநாட்டு விட்டு போய் இப்ப வேறனுக்கு வந்துட்டேன், மாறலாம். சரி, நெருப்பு விட்டுட்டு மாறுவதற்கு இடமே கிடையாது. ஒன்று தாண்டனும் இல்லாடி தவறி கீழே விழனும், ரெண்டை தவிர மூணாவது ஒன்று கிடையாது. இல்ல நான் விருத நிற்கிறேன், நிக்க முடியாத மலக்கள் இழுத்து வீசி விடுவார்கள். கூட்டம் கூட்டமாக நரகவாதிகள் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். மறுபக்கம் அல்லாஹ் பயந்து வாழ்ந்த மக்கள் சுவர்க்கத்துடைக்கு கூட்டம் கூட்டமாக கூட்டிச் செல்லப்படுவார்கள். அதனால உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய மாபெரிய பொறுப்பு நரகம் தாண்டுகின்ற பொறுப்பு. நரகம் தாண்டும் பயிற்சி எடுக்க வேண்டும். சரி, என்ன பயிற்சி இருக்கிறது? சரி, நரகம் தாண்டுவது என்றால் அவருடைய விளக்கம் பாவத்திலே விழுந்திராமல் தாண்டுவது. நரகம் தாண்டுகிறது என்ற சொல்லுடைய மொழிபெயர்ப்பு பாவத்தில் விழுந்திராமல் நாம் தாண்டி செல்வது, பாவத்தை பார்த்திராமல் ஒதுங்கி செல்வது, பாவத்தை கேட்டிராமல் தூரம் செல்வது, பாவத்தை பேசிடாமல் வாயமூடி கொள்வது, பாவத்தை சிந்திக்காமல் கட்டுப்பட்டுக் கொள்வது, பாவமான நம்பிக்கையிலே போடாமலுக்கு கொஞ்சம் நாங்கள் தௌபா செய்து விடுவது, பாவமான சூழலை புழங்காமலுக்கு நல்ல சூழலை உருவாக்குவது, என்ன ஏதான் நரகத்தை தாண்டுவது. சில எல்லாம் இதுதான் கலாச்சாரம், இதுதான் உலகத்திலே போக்கு, இப்படித்தான் எல்லாரும் உழைக்கிறாங்க, இப்படித்தான் எல்லாரும் காசு எடுக்கிறாங்க, இப்படித்தான் ஆசை சேர்க்கிறாங்க, இப்படித்தான் தேவை நிறைவேறுகிறது என்று உலகம் போற போக்குல போறது இருக்கிறேன். சரி, அந்த போக்கு நரகத்திலே விழ வைத்துவிடும். ஒரு கூட்டம் நரகத்திலே விழுவார்கள். மலக்கர் கேட்பார்கள், ஏன் விழுந்தீங்க? பாலம் போட்டிருக்கிறது, கடந்து போறதுக்கு, விழுகிறதுக்கு இல்ல, பாலம் இருக்கிறது கடந்து போகணும், ஏன் விழுந்தீங்க? மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் ஏன் வந்தீங்க என மலக்கர் கேட்பார்கள். சொல்லுவார்கள் காரணம், சொல்லுகின்ற காரணம் இருக்குது, அங்குள்ள விஷயம் எதுவுமே இருக்காது, இங்குள்ளதான் சொல்லுவார்கள். அங்க விழுந்தது காரணம் இங்க வாழ்ந்ததுதான். சொல்ல மாட்டாங்க இத்தனை கோடான கோடி மக்கள் எப்படி நடக்கிறது, கிரௌடாயிட்டு தள்ளிட்டாங்க விழுந்துட்டேன் அப்படி மாட்டாங்க. இல்ல மக்கள் எத்தனை ஆயுதம் வந்து நின்றது, கால் கடுக்குது, எங்க நடக்கிற விழுந்துட்டேன் அப்படி சொல்ல மாட்டார்கள். சொல்லுவார்கள் அங்க சறுக்கி விழுந்ததை காரணம் இங்க வாழ்ந்த முறைதான். வேற இன்னைக்கு வாழ்ந்தோம், இந்த வாழ்க்கை முடிய போதும், ஒரு நாள் முடிய போதும், இன்றைய நாள் முடிவு செய்யும் இன்றைய நாளுடைய வாழ்க்கை. உன்னை அங்க சறுக்க வைக்குமா கடக்க வைக்குமா இன்றைய நாள் முடிவு செய்யும். நேற்று நாள் முடிந்து விட்டது, அந்த நாளிலே முத்திரை குட்டப்பட்டிருக்கிறது, இந்த நாள் உன்னை மறுமையிலே தள்ளிவிடுமா அல்லது இடம் தருமா என்று நேற்றைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு குத்தித்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுகள்லாம் கூட்டித்தான் சக்கராத் வரும். எத்தனை நாட்கள் வந்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவு என்ன? நரகத்திலே விழுவதா தப்புவதா? முகலிகா சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது, அந்த நாளில் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மாவை ஒரு வியாபாரத்திலே போடுகின்றார்கள். இன்றைய ஆத்ம வியாபாரத்தினால் முடிவு என்ன தெரியுமா? ஒன்றும் அவர் தன்னுடைய ஆத்மாவை முப்திக்குகா நரகத்திலிருந்து காப்பாற்றி விடுவார், அல்லது முபிக்குகா அல்லது நரகத்தில் விழுத்தாக்கி விடுவார். அதை தெளிவுபடுத்துகிறது, ஒவ்வொரு நாளுடைய முடிவும் இவர் நரகத்தில் விழுகிற நாளா அல்லது தப்புற நாளா? சில எத்தனை நாள் கழித்து விட்டோம், ஒவ்வொரு நாளினும் முடிவு எழுதப்பட்டுதான் போகிறது. நாம் வாழ்ந்து விடுகிறோம், தூங்குகின்றபடி யோசிக்கணும், இந்த ஒரு நாள் முடிகிறது, இந்த நாளுடைய கணக்கு என்ன? இந்த நாளுடைய கணக்கின் முடிவு நரகத்தில் விழுகிறது என்றெல்லாம் எழுதி முடிவு செய்ய போறானா? தப்புன நாள் என்றதா? அப்படி என்றால் நான் வாழ்ந்த எத்தனையோ பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான நாட்களில் நரகத்தில் விழுகின்ற நாள் என்று பதிந்த நாட்களில் எண்ணிக்கை எத்தனை, நரகத்தில் தப்புற நாள் என்று பதிஞ்ச நாட்கள் எத்தனை, கூட்டி கழித்தால் சக்கராத்திரை முடிவு என்னென்று வரும். சும்மா வாழ்க்கையை கழித்துட்டு போறது இல்ல, அது சில தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாள் என்ன நாள் என்று முடிவு செய்யப்படுகிறது. இப்ப அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? ஏன் நரகத்திலே விழுந்தோம்? சொல்வார்கள் காலு லம் நக்குமினல் முசல்லீன், நரகம் தாண்டின பயிற்சி எடுக்கல. என்ன பயிற்சி? அந்த பயிற்சியின் பட்டியல் அவர் சொல்லுவார். மலக்கள் சொல்லல, விழுகின்ற மனிதனுக்கு நரகத்திலே விழுகின்ற பொழுதுதான், நரக நெருப்பப்படுகின்ற பொழுதுதான் அவருக்கு புத்தி திறக்கும், தப்புற வழி என்ன? உலகத்தில் விளங்காது, உலகத்திலே நரகத்திலே ஹராமான வழியெல்லாம் படாது சொல்லியும் நரக நெருப்பு எப்பண்டைக்கு படுமோ அன்றைக்கு தான் படும், நரகத்தில் தப்புற வழி என்ன? இப்ப அவரே சொல்லுவார், உலகத்துல பயம் சொல்ல கேட்க ரெடி இல்ல. இப்ப அவர் பயம் பண்ணுவார், எங்க பயம் பண்ணுவார், நரகத்துக்குள்ள நெருப்புல கிடந்து கொண்டு அவர் பயம் பண்ணுவார். என்ன பயம் சொல்வார், லம் நக்குமினல் முஸல்லீன், தொழுகையின் முக்கியத்துவம் பேசுவார். யார் பேசுறார், நரகவாதி பேசுவார், தொழுகை எவ்வளவு முக்கியமானது, தொழுகையை பத்தி பேசப்படும், வாங்க கேட்கறதுக்கு அதை கேட்டு என்ன செய்ய, கொஞ்சம் வயலுக்கு போனா பிரயோசனமா இருக்கும், கொஞ்சம் மாட்டுக்கு பின்னால போனா பிரயோசனமா இருக்கும், கடையில கொஞ்சம் உட்கார்ந்து விழுந்தா அது ஏதோ சந்தோஷமா இருக்கும். கடையில சில வியாபாரம் செய்வதற்கு உட்கார்வார்கள், சிலர் சாமான் வாங்குவதற்கு போவார்கள். ரெண்டு மில்லும் அது எண்ணூறு கொண்டு சும்மா உட்கார போறது, சாமான் வாங்குறதும் இல்லை, சாமான் விற்கிறதும் இல்லை, சும்மா அந்த பஜாரை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கே ஒரு சந்தோஷம் உண்டு. துணியாவுடைய ஏமாற்றம் வந்து சும்மா ஒரு ஏமாற்றம், எங்க போறீங்க, சும்மா சும்மா கடைக்கு போயிட்டு வாரு, சும்மா போயிட்டு வாரு, அப்ப கசாமா வாங்குறீங்க இல்ல விக்கிறையும் இல்ல, சும்மா நேரத்தை போக்கடிக்கிறது, இதெல்லாம் நரகத்தை விழுந்ததுக்கு பிரதான விளங்கும் சொல்லுவார்கள். முதலாவது எல்லாம் நோக்கும் சொல்லி தொழில்ல தொழுகை எவ்வளவு முக்கியம் விளங்குது. ஓலம் நக்கணும் நாங்க அடுப்பாக்களை கொடுக்கறல்ல கஞ்சத்தனம், நமது மற்றவனுக்கு என்ன கொடுப்பான், ஏழைகளை கவனிப்பதில்லை, மற்றவருக்கும் உணவளித்து வாழவில்லை, அது விருந்தளிக்கின்ற அந்த உயர்ந்த குணம் கிடையாது, கஞ்சத்தனம் தானம் தந்த குடும்பம் மட்டும்தான். அடுத்தவர்கள் எப்படி போன எனக்கு என்ன என்று அல்லாஹ் அளித்திருக்கின்ற கொடைகளில் அடுத்தவருடைய பங்கை கொடுக்காமல் இருந்த கஞ்சத்தனம் விழுத்தாக்கிவிட்ட நரகத்திலே. ஒக்குந்தான் அபூதுமால் ஆயினேன், நேரங்களை வீணடித்தது. என்ன செய்றீங்கன்னு கேட்டா ஒண்ணு சும்மா இருக்கிறோம், சும்மா இருக்கோம், எல்லாம் படிச்சது உங்களை எங்க போறீங்க, ஒண்ணுமில்ல சும்மா போயிட்டு வரேன். இதுதான் நரகத்தில் விட காரணம், ஒரு வேலை தெரியாது, நேரத்தை எப்படி கழிக்கணும்னு தெரியாது, நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது, இந்த இரவை எல்லாம் என்னது தந்திருக்கிறான், இந்த பகலை எல்லாம் என்னது தந்திருக்கிறான், இந்த வாலிபத்தை எல்லாம் என்னது தந்திருக்கிறான், இந்த மூளை எல்லாம் என்னது தந்திருக்கிறான். மாட்டுடைய மூளையை விற்கலாம், காசு கொடுத்து வாங்குவார்கள். எங்கட மூளை, இது விற்கிற மூளை அல்ல, வாழுகின்ற மூளை, நரகத்தில் தப்புறத்துக்கு யோசிக்க தந்த மூளை, மாட்டிடம் மூலதான் திங்குற மூளை, அதை வெட்டி காசு கொடுத்து வாங்கி மக்கள் திரும்பார்கள். அதை மனுஷன் மூளை, அது நிறை பார்க்கிற மூளை அல்ல, இந்த மூளை நரகத்திலும் தப்புற மூளை. அல்லாஹ் கேட்கிறான், மூளையும் பயன்படுத்தலையா, அபலா தாக்கையிலும் புத்திலையா உனக்கு எல்லாம் கேட்கிறான், அபலா தத்தை தப்பரும், அபலா தம்புரும், அபலா தஸ்மவும் அல்ல மாறி மாறி கேட்கிறான். ஏ புத்தி இல்லையா உனக்கு, யோசிக்கலையா, சிந்திக்கலையா, பார்க்கலையா, படிப்பில வரலையா என்று மாறி மாறி கேட்கிறான். புத்தி எங்க போய்விட்டது, இதெல்லாம் உனக்கு புலப்பட இல்லையா, உதை சொல்லுவது விளங்குது இல்லையா என்றால், குர்ஆனில் எத்தனை வார்த்தைகளால் இந்த கருத்தை சொல்ல இயலுமோ அத்தனை வார்த்தைகளால அல்லாஹ் மாறி 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 கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் அதுல குர்ஆன்ல இருக்குது, எங்கட குர்ஆன் அது மாதிரியில இருக்குது, அதான் பிரச்சனை. கையில் இல்லை, உன கையில் என்ன இருக்குது, இந்த பேப்பர் இருக்குது, அது கலப்புத்தகம் இருக்குது, நேற்றைய செய்தி இருக்குது, வானத்திலிருந்து இறங்கிய ரப்புடைய செய்தி, அதை நாங்கள் விட்டுட்டோம், அதை ரமலான் மந்தமா ஓதி பார்ப்போம் என்று. சில ஓதி பார்க்கிற ஊதி பார்க்கிற சாமான் இல்லது, இது உணர்ந்து வாழுகின்ற சாமான். ஒவ்வொரு ஆயத்துக்களும் வாழ்க்கையை திருப்புகின்றது. யார் இந்த ஆயத்துக்களை வாழ வந்தது என்று பார்ப்பார்களோ அது வாழ்க்கையை காட்டும். ஒரு கள்ளன் பார்க்கிறான், கொள்ளை கோஸ்ட் தலைவன் பார்க்கிறார், ஒரே ஒரு ஆயத்தை பார்க்கிறார், அந்த ஆயத்து வாழ்க்கையை காட்டியது, உலகம் போற்றும் மகானாக மாறிவிடுகிறார். கொள்ளை அடிப்பதற்காக வந்து இரவு நேரத்திலே அவர் இறங்குகிறார். கொள்ளை கோஷ்ட அவர் ஊரே நடங்கும் அவருடைய பெயரை கண்டார். அந்த ஊரை கோஸ் பண்ணி போகின்ற ஒவ்வொரு வியாபார கோஷ்டிகளும், ஓ இந்த ஊருக்கா வந்திருக்கிறோம், நாளைக்கு நாங்கள் வருங்கய்யா அல்லது தப்பிப்போமா, ஏன் இந்த ஊரில் அவர் இருக்கிறார், எப்படி தப்புறது என்று நடுநடுங்கித்தான் இரவை கழிப்பார்கள். அப்படி பயங்கரமான ஒரு கொள்ளை தலைவர் அவர்தான் கொள்ளையடிக்க இறங்குகிறார். அல்லாவின் நல்லடியா ஒருவர், ஒரு மிஸ்கின் சாதாரண மனிதர், அவர் இரவு நேரம் அல்லாவுடன் முனாஜாத் செய்கிறார், அல்லாவுடைய வேதத்தை அல்லாவுக்கு முன்னால் ஓதி காட்டிக் கொண்டிருக்கிறார். யக்கீனுடன் அல்லாஹ் அல் குர்ஆனை அவர் ஓதிக்கிறார், அந்த ஆயத் அவர் யக்கீனுடன் ஓதுகிறார், இவருடைய கல்விலே படுகிறது. என்ன சொல்கிறார், அலம் யக்னினில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் நடுநடுங்கும் நேரம் மூமின்களுக்கு என்ன வரலையா, எப்ப வரப்போகுது என்ற ஆயத்தை அவரை தட்டுகிறது. மூமின்களுக்கு அல்லாஹ்வின் நினைவால் உள்ளங்கள் நடுநடுங்கும் நேரம் எப்ப வரும், இப்ப வராமலுக்கு எப்ப வரும், வாலிபத்தில் வராதா, வயதுகமாகி வருகிறது இல்லையா, வாழ்க்கையில் எத்தனை கட்டங்கள் கடந்தும் வருகிறது இல்லையா, எத்தனை நோயாளியாக நீங்க அப்பையும் வரலையா, வாழ்க்கையின் முடிவுக்கு போய் வந்த மாதிரி மொத்தாக போன மாதிரி வந்து தப்பி வந்தீங்க, அப்பய் வரலையா? எத்தனை மூத்துக்களை கண்ணால காணுகிறீங்க, இன்னும் வரலையா? கபரடிச்சு போய் மையத்தை வைத்து விட்டு வருகிறீர்கள், நானும் அடுத்தது இறங்க வேண்டியிருக்கிறது, என்ன வரலையா? எப்ப வரும்? நான் மையத்தான பிரதான வரப்போகுது, வந்துவேன். அந்த கொள்ளை கோஷ்டலை யோசிக்கிறார், என்ன யோசிக்கிறார்? அவர் குர்ஆன் ஓதுறார் என்று யோசிக்கல, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னுடன் பேசுகிறார், எனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி? ஏ அடியானே, கொள்ளையடித்துக் கொண்டே வருகின்றாயா? எவ்வளவு காலமா கொள்ளையடிக்க போறா? எவ்வளவு காலத்தை ஹராத்த திங்க போறா? எவ்வளவு காலத்துக்கு நீ மாறு செய்ய போறா? என்னை நினைத்து நீ எப்ப நடுநெருங்க போகிறாய்? இந்த ஆயத்தில் கல்விடை படுகிறது. விடையடித்தார், வாய் திறந்து சொல்லிவிட்டார், ரப் என்னுடைய ரப்பே, நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டு சொல்லுகிறார். திரும்புகிறார், எங்க திரும்புகிறார்? உடம்பு மட்டும் திரும்பல, உள்ளத்தால திரும்புகிறார், உணர்வால திரும்புகிறார், நம்பிக்கையால திரும்புகிறார், வாழ்க்கையால திரும்புகிறார். திரும்பி போகிறார், எதுவரை போனார்? அந்த இடம் கொள்ளைக்கோசு தலைவர் என்று சொன்னது. இன்று நாம் அவரை சொல்லுவோம், ரஹ்மத்துல்லாஹி அலை என்று சொல்லுவோம், அவருடைய பேரை நாமும் சொல்லுவோம், ரஹ்மத்துல்லாஹி அலை என்று சொல்லுவோம். திருப்பு முனை வாழ்க்கையின் ஒரே ஒரு ஆயத், 1600 ஆயத்துகளையும் பிரட்டி 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 ஓதி 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 பார்த்து பார்த்து ஆய்வு செஞ்சு கடைசி அவர்த்த முடிவல்ல, ஒரே ஒரு ஆயத்தை உள்ளத்தார பார்த்தார். வாழத்தந்த மார்க்கம் இது, வாழத்தந்த அல்லாஹ் இறக்கி வைத்த வார்த்தைகளிலே வாழ்க்கை இருக்கிறது. குர்ஆனின் ஒவ்வொரு ஆயத்துக்குள்ளேயும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் வாழ்க்கையின் பக்கம் அழைக்கிறான். குர்ஆனின் அழைப்பை பற்றி அல்லாஹ்வே சொல்கிறான், இமாமுன மக்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் விடையறியுங்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய அழைப்பு, குர்ஆனின் ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்வுடைய அழைப்பு. இந்த அழைப்பு எங்க அழைப்பு தெரியுமா? லிமா யுஹயீக்கும், உங்களை வாழ்க்கையின் பக்கம் அழைக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ளத்தால உற்று நோக்கி பாருங்கள், வாழ்க்கை விளங்கும். அதை உற்றுப்படங்கால திரும்பி பாருங்க, வாழ்க்கையுடைய கவர்ச்சிகள் விளங்கும். கவர்ச்சிக்கு பின்னால ஏமாற்றம் வரும், ஏமாற்றம் பின்னால அழிவு நாசம் வரும், விரக்தியான மௌத்து வரும், தண்டனையான மரபை வரும். ரெண்டுதான் பார்வை, வேறும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அழைப்பை பாருங்கள், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும், வாழ்க்கை விளங்கும். இந்த ஊனக்கண்ணுக்கல்ல, உற்றுநோக்கு நோக்கி பாருங்கள், உள்ளத்தின் கண்களால். உள்ளத்தில் அகக்கண் திறக்க வேண்டும், யக்கையுடைய நம்பிக்கையுடைய பார்வையாக ரப்புடைய பார்த்தை அல்லாஹ் அழைக்கிறான் என்ற அந்த உணர்வுடன் அல்லாஹ்வுடைய அழைப்பை பார்த்தால் வாழ்க்கை விளங்கும், அல்லாஹ் வாழ வைத்து காட்டுவான். உலகமே தூஷிக்கின்ற கொள்ளை கோஷ்டி தலைவன், உலகமே அவரை காணவில்லை, 1000 வருடம் கடந்து விடுகிறது என்றாலும் ஒரு பேருக்கே மதிப்பு, பேருக்கே மதிப்புண்டா? ஆளுக்கு எவ்வளவு மதிப்பு? ஆளுக்கு மதிப்புண்டா? வாழ்க்கைக்கு எவ்வளவு மதிப்பு? மறுமையில் அவ்வளவு மதிப்பை கொடுக்கும், ஆயத் வாழ்க்கையை கொடுக்கிறது. எனவே சோழே, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நாம் படிக்க வேணும், வாழ்க்கையை திருப்ப வேணும். எங்களுடைய பொறுப்பு நரகத்தை விட்டு தாண்ட வேணும். அதுக்குரிய பயிற்சியாகத்தான் அல்லாஹ் உலகத்தின் வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதுக்கு ஈமானை, சாலிகான அமல்களை, ஷரியத்தை, சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேணும். அதுக்கு மௌத்துக்கு முன்னால் ஒரே ஒரு சந்தர்ப்பம், தவறி விடாம நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். நாம் மௌத்துக்கு முன்னால் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். அல்லாஹ் எங்களை கபூல் செய்ய வேண்டும். ஆக வல்லநாயகன் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அடிபடிந்த உண்மையான வாழ்க்கையாக, கபூலத்துக்கு வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, ஈமானுடைய உணர்வை தந்தல்வாயாக. உன்னை பயந்து வாழ்ந்து பாவத்தை விட்டு ஒதுங்கி நரகம் தாண்டும் அந்த உணர்வுடன், அந்த ஆற்றலுடன் எங்களுடைய மரணத்தை அல்லாஹ் தந்தல்வாயாக. மறுமையில் உனக்கு முன்னால் நாம் சந்தோஷமாக உன்னை சந்திக்கக்கூடிய அந்த மனோநிலையை, பக்குவத்தை தந்தல்வாயாக, தக்வாவை தந்தல்வாயாக, என்னுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. வாக்குதவாக.